அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 5 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா மங்கள்யான் என்ற விண்கலனை விண்ணில் இன்று ஏவியது குறித்த செய்தி குறிப்பு. பங்களாதேஷில் ராணுவ கலகத்தில் ஈடுபட்ட பெரும் எண்ணிக்கையிலான ராணுவத்தினருக்கு மரண தண்டனை தரப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கள் பணி தொடர்பான ஆவணங்களை சட்ட ரீதியாக தரப்பட்ட கால அவகாசம் காலாவதியான நிலையில் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தொழிலாளர்கள் நிலை குறித்த ஒரு குறிப்பு.
10,500 மேற்பட்டவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அவர்களில் பல பேர் நாட்டிற்கு சென்றுவிட்டார்கள். அதில் 1,200 பேர் மட்ட அளவில் தான் இப்போதைக்கு மிஞ்சிருக்கின்றார்கள். அதிலும் 700 பேர் மட்டும் அளவில் உள்ளவர்கள் இந்த பொது மன்னிப்புக்கு அடங்காதவர்கள்.
இந்தியாவில் பெட்ரோல் நிலையங்கள் மூலம் குறைந்த எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை விஸ்தரிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசையின் செய்திகள், வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். உலகின் மிகச்சிறந்த ஓவியர்களின் ஓவியங்கள் உட்பட சுமார் 1,500 ஓவியங்கள் மியூனிக் நகரில் ஒரு வீட்டிலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை தெற்கு ஜெர்மன் அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தனியார் நிறுவனங்கள் மற்றும் உரிமையாளர்களிடமிருந்து இவை நாசிகளால் சூறையாடப்பட்டன என்று நம்பப்படுகிறது. ரெனோ, பிகாசோ மற்றும் டுலூஸ் ஆகியோரின் படைப்புகளும் இவற்றில் அடங்குகின்றன. இந்த ஓவியங்கள் சிலவற்றின் பிரதிகள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காண்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மொத்த பெறுமதி $1 பில்லியன் அதிகமாகும். உலக ரோமன் கத்தோலிக்க மக்களின் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை போன்ற விஷயங்களில் ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்தின் படிப்பினர்கள் பற்றி ரோமன் கத்தோலிக்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அறியும் ஒரு அசாதாரண நடவடிக்கையாக உலகம் முழுவதும் மதிப்பீடொன்றை நடத்துவது என்று வத்திக்கான் தலைமைப்பிடம் தீர்மானித்திருக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கும் திருமணமாகாமல் ஒருமித்து வாழ்தல், கற்பத்தடை செய்து கொள்ளல், ஓரினச்சொர் சேர்க்கையாளர் திருமணங்கள் ஆகியவற்றை கருத்தில் வைத்து தேவாலய கொள்கைகளில் சீர்திருத்தம் செய்வது பற்றி ஆராய்வதற்கு இன்னும் ஒரு வருட காலத்தில் உலகெங்குமுள்ள வேற்றாணிமாரை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானுக்கு வரும்படி அழைக்கவிருக்கிறார். செவ்வாய் கிரகத்துக்கு விண்கலத்தை அனுப்பிய முதலாவது ஆசிய நாடாக வரும் நோக்கத்தில் இந்தியா செவ்வாய் கிரகத்திற்கு தனது முதல் விண்கலத்தை அனுப்பியிருக்கிறது. வங்காள விரிகுடாவில் பெரும் வெடிச்சத்தத்தை ஏற்படுத்தி வானிலே ஒரு ஒளிக்கீட்டாக அந்த ராக்கெட் ஏவப்பட்டது. பூமியின் ஒரு சுற்றுவட்ட பாதையை இப்போது அடைந்துள்ளது அங்கு 1 காலம் தங்கி நிற்கும். செவ்வாயில் உயிர்வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறதா என்பதை அறிவதற்காக இந்த விண்கலம் அடுத்த வருடம் செப்டம்பர் மாத அளவில் அங்கு போய் சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. $70 மில்லியன் செலவில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அது வெற்றிகரமாக நடைபெற்றால் செவ்வாய்க்கு விண்கலங்களை அனுப்பிய அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் சேர்ந்து கொள்ளும். பங்களாதேஷில் ராணுவ வீரர்களுக்கிடையில் 2009 உருவான கிளர்ச்சி தொடர்பாக 150 அதிகமான ராணுவ வீரர்களுக்கு பங்களாதேஷ் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. பங்களாதேஷ் வரலாற்றிலேயே மிகவும் பெரிய வழக்கு இது என்று விவரிக்கப்பட்டது. இதுபற்றி விரிவாக எமது செய்தி அரங்கில் கவனிப்போம். பிரிட்டனிலிருந்து பல மில்லியன் டாலர்களை ஆண்டுதோறும் சோமாலியாவுக்கு அனுப்பிக் கொண்டிருக்கும் டஹாப் ஷீல் என்ற பணம் அனுப்பும் நிறுவனத்தின் கணக்குகளை பாக்லேஸ் வங்கி முடக்கிவிடக் கூடாது என்று பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் நீதிபதி ஒருவர் பாக்லேஸ் வங்கிக்கு இன்று தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் பற்றிய முழுமையான வழக்கு விசாரணை அடுத்த ஆண்டில் நடந்து முடியும் வரை இந்த தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும். ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரும் பணம் அனுப்பு நிறுவனங்களில் ஒன்றான டஹாப்ஷில் நிறுவனமும் வேறு 2 நிறுவனங்களும் இணைந்து பாக்லேஸ் வங்கிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வாதிடும் போது வங்கிகளுக்குள் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் இருக்கும் பாக்லேஸ் வங்கி அந்த நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முற்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறது. டஹாப்ஷில் போன்ற நிறுவனங்களால் மில்லியன் கணக்கில் அனுப்பப்படும் பணம் பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்தப்படலாம், கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாற்ற பயன்படுத்தப்படலாம், இதனால் கடுமையான அபராதம் விதிக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கும் ஆபத்தை தாங்கள் எதிர்நோக்குவதாக பாக்லேஸ் வங்கி தெரிவித்திருக்கிறது. ஐநா படைகளின் உதவியோடு கொங்கோ ஜனநாயக குடியரசின் படைகளால் தாங்கள் பலத்தோடு இருந்த பகுதிகளிலிருந்து விரட்டப்பட்டதைத் தொடர்ந்து M23 கிளர்ச்சிக்குழு தாங்கள் தமது கிளர்ச்சியை முடித்துக் கொள்வதாக பிரகடனம் செய்திருக்கிறது. தாங்கள் ஆயுதங்களை களைந்து தமது படையை கலைக்கப் போவதாகவும் அதற்கு பதிலாக தமது போராட்டத்தை அரசியல் ரீதியாக முன்னெடுக்கப் போவதாகவும் அறிக்கை ஒன்றிலே அந்த கிளர்ச்சிக்காரர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் சிறையிலே இருந்தபோது மகாத்மா காந்தியினால் பயன்படுத்தப்பட்ட நெசவு ராட்டினம் பிரிட்டனில் இன்று ஏலத்து விடப்பட இருக்கிறது. இந்த ராட்டினமே காந்தியின் சுதேசி இயக்க குறியீடாகவும் மிக உன்னதமான பொக்கிஷமாகவும் கருதப்பட்டது. குறைந்தபட்சம் $100,000 இது ஏலத்தில் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காந்தியின் உயில் மற்றும் அரிதான சில கடிதங்கள் உட்பட அவருடைய சுமார் 60 அரும்பொருட்கள் ஏலத்திற்கு வந்திருக்கின்றன.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா தயாரித்த மங்கள்யான் எனும் விண்கலன் இன்று தென்னிந்தியாவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது. அது குறித்த தகவல்களை தருகிறார் அங்கு சென்றிருக்கும் நமது சுவாமிநாதன்.
விண்வெளி ஆய்வில் இந்தியா இதுவரை எடுக்காத பெரிய முயற்சியாக கருதப்படும் செவ்வாய் கிரகத்தை நோக்கிய நீண்ட பயணம் திட்டமிட்டபடி குறித்த நேரத்தில் துவங்கியது. இன்று மதியம் ஸ்ரீஹரிகோட்டாவில் வானம் சற்றே மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இருந்தும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மிகவும் நம்பகமான பிஎஸ்எல்வி ராக்கெட் மங்கள்யான் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகத்தை ஆராயும் கோளை ஏந்தி கொண்டு விண்ணில் பாய்ந்தது. பூமியிலிருந்து புறப்பட்ட சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு அந்த கோளை புவியின் நீள்வட்ட பாதைக்கு பிஎஸ்எல்வி எடுத்து சென்றிருக்கிறது. அடுத்த 2 வாரங்களில் இந்த கலனின் வட்டப்பாதை படிப்படியாக உயர்த்தப்படும். வரும் டிசம்பர் 1ஆம் தேதியன்று இந்த கலன் புவியீர்ப்பு விசையை உடைத்து கொண்டு வெளியேறி செவ்வாய் நோக்கிய தனது நீண்ட பயணத்தை ஆரம்பிக்கும். அந்த நீண்ட பயணத்தின் போதே இதற்கு முன்பு நடைபெற்ற பல முயற்சிகளில் விண்ணடைவு ஏற்பட்டது. எனவேதான் தற்போதைக்கு முதல் படியைத்தான் தாண்டியிருக்கிறோம் என்று இஸ்ரோவின் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் கூறினார். அந்த கலன் நல்ல நிலையில் இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டமிட்டபடி அது தனது செயல்களை செய்திருக்கிறது. மின்சாரம் தயாரிக்க உதவுகின்ற சூரிய செல் கலன்கள் தற்போது செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. முதல்கட்ட நடவடிக்கைகள் சரியாக செயல்படுகின்றன. அந்த கலனை நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எதிர்பார்த்த தூரத்தை விட சற்றே கூடுதலான உயரத்திற்கு இந்த கலனை பிஎஸ்எல்வி சென்று சேர்த்திருக்கிறது. அடுத்த சில தினங்களில் இந்த கலனின் வட்டப்பாதை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படும் என்றார் கே ராதாகிருஷ்ணன். திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக சென்றால் அடுத்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியில் இந்த கலன் செவ்வாய் கிரகத்தை அடையும். இலக்கை அடைந்த பிறகே இந்த முயற்சி வெற்றியா தோல்வியா என்பதை கூற முடியும் என்கிறார் மூத்த விஞ்ஞானியான ராமகிருஷ்ணன்.
இப்போ இன்னும் அடுத்த கட்டம் எல்லாம் சரியாக நடந்து இன்னும் 300 டேஸில் நமக்கு இதனுடைய அவுட்கம் தெரியும். மிஷன் ஃபைனல் சக்ஸஸ் வெயிட் ஃபார் 300 டேஸ்.
இப்போ இதுவரையும் திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக வந்திருக்காங்க?
இதுவரையில் இன்னைக்கு பர்ஃபெக்ட் மிஷன் இதுவரையிலும் சரியாக இருக்கு. பட் தென் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் சரியாக நடக்கணும்.
கடந்த 2012ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையாற்றுகையில் பிரதமர் மன்மோகன் சிங் செவ்வாய் கிரகத்திற்கு இந்தியா ஒரு கோளை அனுப்பும் என்றார். மிக குறுகிய காலத்தில் தங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்திருப்பதாக கூறுகின்றார் இஸ்ரோ விஞ்ஞானி பன்னீர்செல்வம்.
முக்கியத்துவம் என்றால் இது எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் தான் இது. ஏன்னா திடீரென்று ஒரு 15 மாதத்துக்கு முன்பு தான் இந்த ஒரு ஐடியாவே தோன்றியது. அப்பொழுது செவ்வாய் கிரகத்திற்கு முதல் முறையாக செயற்கைக்கோளை அனுப்ப வேண்டும் என்றால் அது என்ன மாதிரி செயற்கைக்கோள் என்று கூட எங்களுக்கு அப்போ ஒரு ஐடியா கிடையாது. அதன் பிறகு இது பிஎஸ்எல்வி ராக்கெட்டு தான் எடுத்து செல்ல வேண்டும். பிஎஸ்எல்வி ராக்கெட்டுக்குன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்கிறது. இந்த மாதிரி செயற்கைக்கோளை அதுவும் 17,500 கிலோமீட்டர் தாண்டி சென்று அது சுற்றுவட்ட பாதையில் விடுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஸோ இதுக்கு மிஷன் பிளானர்ஸ்னு பேர். ஸோ அவங்க தான் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸில் கண்டுபிடிச்சி ஓகே இந்த மாதிரி மிஷன் மேனேஜ் பண்ணால் இது 17,500 கிலோமீட்டர் இதை பிறக்க பிஎஸ்எல்வியே இது இதில் எது விதமான எரிபொருளும் அதிகமாக சேர்க்காமல் இதே எரிபொருள் வச்சு 17,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு எடுத்து செல்ல முடியும் என்று சொன்ன பிறகு தான் ஓகே இதை நம்ம முயற்சி செய்து பார்ப்போமே அப்படின்னு முயற்சியில் இறங்கியிருக்கோம்.
செவ்வாய் கிரகத்தை பொறுத்தவரையும் அமெரிக்கா, சோவியத் ஒன்றியம் மற்றும் யூரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி அந்த 3 பேர் தான் வெற்றிகரமாக அடைந்திருக்காங்க. மற்றவர்களால் செல்ல முடியலை. சீனா, ஜப்பான் தோல்வியில் அடைந்திருக்காங்க. அவங்க அளவுக்கு இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை. அந்த நிலையில் நீங்கள் ஒரு பயத்தோடு இந்த நாட்களை எதிர்கொள்கிறீங்களா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
பயம்லாம் கிடையாது. நாங்கள் வந்து எங்களோட அறிவுத்திறனை வச்சு தான் செய்கிறோம். அதில் ஒன்றும் பயம்லாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக தைரியமாக உற்சாகமாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்.
செவ்வாய் கிரகத்தை சென்றடையும் திறன் இந்தியாவுக்கு இருக்கிறதா என்பதை கண்டறியவும் அந்த கிரகத்தில் மீத்தேன் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதுமே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக இருக்கின்றன. இந்த ராக்கெட் ஏவப்பட்ட போது கட்டுப்பாட்டு அறையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பிரமுகர்கள் இருந்தனர். இந்த திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றி பெற்றது குறித்து இந்திய பிரதமர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்.
ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சுவாமிநாதன். பிற இந்திய மற்றும் இலங்கை குறிப்புகளுக்கு செல்லும் முன்னர் 2 பன்னாட்டு குறிப்புகள். பங்களாதேஷில் 2009 கிளர்ச்சியில் ஈடுபட்டதற்காக 100 மேற்பட்ட படையினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து டாக்காவில் இருந்து மஹ்பூஸ் சதீக் வழங்கிய குறிப்பை தமிழில் தருகிறார் சீவகன்.
வங்கதேசத்தில் 2009 இராணுவத்தின் பல உயரதிகாரிகள் பலியாக காரணமான கிளர்ச்சி ஒன்றில் சம்பந்தப்பட்டதற்காக அந்த நாட்டு பொதுமக்கள் நீதிமன்றம் ஒன்று குறைந்தபட்சம் 150 படையினருக்காவது மரண தண்டனை விதித்திருக்கின்றது. எல்லை துணை காவல் படையின் உறுப்பினர்கள் 150 அதிகமானோருக்கும் பல பொதுமக்களுக்கும் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த எண்ணிக்கை மிகவும் பெரியது. 800 அதிகமானோர் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த சிவில் நீதிமன்ற வழக்கில் ஒட்டுமொத்தமாக பலருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக விசாரிப்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றத்தையே தற்காலிகமாக நிர்மாணிக்க வேண்டியிருந்தது. இறுதியாக வெகு சாதாரணமாக நீதிபதி முறையே குற்றவாளிகளின் இலக்கங்களையும் அவர்களுக்கான தண்டனையையும் வாசித்தார். தலைநகர் டாக்காவில் வங்கதேச ரைஃபிள் படை பிரிவின் தலைமை அலுவலகத்தில் முன்னர் நடந்த 30 கிளர்ச்சியின் பொழுது கொலை மற்றும் சித்திரவதைகளில் ஈடுபட்டதாக பல முன்னாள் எல்லை காவலர்கள் குற்றஞ்சாட்டப்பட்டார்கள். அந்த கிளர்ச்சியில் 57 இராணுவத்தினர் உட்பட 74 பேர் கொல்லப்பட்டார்கள். நாடளாவிய கிளர்ச்சியில் சம்பந்தப்பட்டதற்காக ஏற்கனவே சுமார் 6,000 படையினர் சிறையிலிடப்பட்டிருக்கின்றார்கள். அனைவரையும் கூட்டமாக வைத்து குற்றஞ்சாட்டி தீர்ப்பு வழங்கப்பட்டதாக இந்த வழக்கை விவரித்திருக்கின்ற நியூயார்க்கை தளமாக கொண்ட ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு அந்த விசாரணை நியாயமற்றது என்று கூறியிருப்பதுடன் மறுவிசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இனி சவுதி அரேபியா கொண்டு வந்த நிதாக்கத் சட்டத்தினை அடுத்து அங்கு இன்னும் சட்டவிரோத வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருக்கிறார்களா என்று சவுதி அரேபிய அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வருகின்றனர். இது குறித்தும் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தொழிலாளர்களின் நிலை குறித்தும் ஜெயபிரகாஷ்.
சவுதி அரேபியாவில் தங்கியிருந்து வேலை பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களின் தொழில் அனுமதி ஆவணங்களை சட்டபூர்வமாக்கிக் கொள்வதற்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை இருந்த காலக்கெடு போதவில்லை என்று கூறுகிறார்கள். ஜித்தாவில் இன்று 1,000 வெளிநாட்டு தொழிலாளர்கள் போலீஸ் வாகனங்களில் அள்ளிச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பெருமளவிலான ஆசிரியர்கள் அவர்களின் தொழில் ஆவணங்களை இன்னும் சட்டபூர்வமாக்கிக் கொள்ள முடியாமல் போனதால் பல பள்ளிக்கூடங்களும் அங்கு மூடப்பட்டிருந்தன. நகரங்களில் 100 வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன. சட்டபூர்வ ஆவணங்கள் இல்லாதிருக்கின்ற தொழிலாளர்கள் பலர் பிடிபட்டால் அபராதம் அல்லது சிறை தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினால் ஓடி ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடு வெளிநாட்டு தொழிலாளர்களில் தங்கியிருப்பதை தவிர்ப்பதற்கு சவுதி அரேபியா நீண்டகாலமாக முயன்று வருகிறது. சவுதி மக்கள் செய்ய விரும்பாத சிறு சிறு தொழில்களை செய்து வந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் தான் அரசாங்கத்தின் இந்த புதிய நடவடிக்கையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சவுதியில் தொழில் செய்து வந்த இளைஞர்களின் நிலை என்ன? அவர்களில் எத்தனை பேருக்கு குறிப்பிட்ட பொது மன்னிப்பு காலத்துக்குள் நாடு திரும்ப முடிந்திருக்கிறது என்று ஜித்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் முதன்மைச் செயலாளர் MBM ஜருக் அவர்களிடம் கேட்டேன்.
மாதம் 6 முன்னால் இக்காமன் சொல்லக்கூடிய ரெசிடென்ஸ் விசா முடிந்திருக்க வேண்டும் அல்லது 4 முன்னதாக தான் தொழிலாளரை விட்டு வெளியேறியதாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் தான் பொது மன்னிப்புக்கு அடங்குவார்கள். அப்படிப்பட்டவர்களில் 10,500 மேற்பட்டவர்கள் எங்கமது ஜித்தாவில் உள்ள கவுன்சிலர் காரியாலயத்தில் பதிவு செய்திருந்தார்கள். அவர்களில் பல பேர் நாட்டிற்கு சென்று விட்டார்கள். அதில் 1,200 பேர் மட்ட அளவில் தான் இப்போதைக்கு மிஞ்சிருக்கின்றார்கள். அதிலும் 700 பேர் மட்டும் அளவில் உள்ளவர்கள் இந்த பொது மன்னிப்புக்கு அடங்காதவர்கள்.
இந்த மன்னிப்பு காலத்துக்குள் வந்தவர்கள் நாடு செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது?
அவர்களுடைய விவரங்கள் இங்குள்ள வெளிநாட்டு அமைச்சுக்கும் இங்குள்ள அதிகாரிகளுக்கும் அறிவித்திருக்கின்றோம். அவர்களுடைய முடிவு வரும் பொழுது அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கின்றோம்.
இந்த மன்னிப்பு காலத்துக்குள் அடங்காதவர்கள் அப்படியும் ஒரு கிட்டத்தட்ட 700 பேர் இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள். என்ன காரணத்திற்காக அவர்கள் இந்த மன்னிப்பு காலத்துக்குள் அடங்க மாட்டார்கள்?
இந்த நாட்டிற்கு வரும் பொழுது விமான நிலையத்தில் விரல் அடையாளம் எடுப்பார்கள். இது புதுசாக கொண்டு வந்த சட்டம், அதாவது 2017 பின்பு வந்த சட்டம். அதுக்கு முன்னதாக வந்தவர்கள் தான் விரல் அடையாளம் எடுக்கப்படாதவர்கள். இவருடைய விவரங்கள் இவருடைய குடிவரவு திணைக்களத்தில் இல்லை. உம்ரா ஹஜ் வந்தவர்களில் சிலரும் இதில் இருக்கிறார்கள்.
ஏற்கனவே சவுதி அரசாங்கம் நேற்று முதல் சட்டவிரோத தொழிலாளர்களை இலக்கு வைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறது. எவராவது இலங்கையர் ஆகப்பட்டிருக்கிறாரா?
இதுவரைக்கும் 2 பேர்கள் தான் அப்படிப்பட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிகாரிகளை நாளை காலை அங்கு அனுப்ப இருக்கின்றேன். யாராவது குடிப்பட்டால் உடனுக்குடன் அவர்களை அனுப்பதற்கான ஏற்பாடு செய்வதற்காக எங்களுக்கு அங்கு சில வசதிகளை செய்து தந்திருக்கின்றார்கள்.
இப்பொழுது பிடிபடுபவர்கள் தண்டனை அளிக்கப்படுமா அல்லது பிடிபடுபவர்களை வந்து நேராக நாட்டுக்கு அனுப்பப்படுவார்களா?
சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற படிக்கு 48 மணித்தளத்துக்குள் அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடு இருப்பதாக நான் இப்பொழுதுதான் நம்முடைய வெப்சைட்டில் பார்த்தேன்.
உங்களுடைய பதிவுகளுக்கு உட்படாமல் இலங்கையர்கள் சவுதியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
இல்லை. இருந்தாலும் ஒரு நூற்றுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நம்பிக்கை. பொதுமன்னிப்பு முடிந்த பிறகும் இன்றைக்கு ஒரே ஒரு ஆள் தான் என்று வந்து பதிவு செய்து கொண்டார்.
சவுதியின் மற்ற பாகங்களில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இப்படி இலங்கையர்கள் இருப்பார்கள், அவர்களில் எவ்வளவு பேர் அனுப்பப்பட்டிருப்பார்கள்?
ரியாதில் உள்ள தகவலின் படி 8,000 மேற்பட்டவர் பதிவு செய்தார்கள். அவர்களின் மேல் பல பேர் சென்றுவிட்டால் தம்மாமை பொறுத்தவரையில், அதாவது சவுதியின் கிழக்கு மாகாணம், ஒரு 20 பேர் மட்டும்தான் இருந்தார்கள், மற்றவர்கள் எல்லாரும் போயிட்டு விட்டார்கள்.
ஜித்தா பாலத்துக்கு கீழே நூற்றுக்கணக்கான இலங்கையர்கள் பல மாதங்களாக பல வருடங்களாக காத்திருந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது குறைந்திருக்கிறது. அந்த பாலத்துக்கு கீழே இன்னும் எவராவது இலங்கையர்கள் இருக்கிறார்களா?
மன்னிப்புக்கு அடங்காதவர்கள் 30-35 பேருக்கு உட்பட்ட மக்கள் அவர்கள் இருப்பதாகவும், அவர்கள் காலை நேரம் வேலைக்கு சென்று இரவைக்கு அந்த இடத்தை தங்குவதற்காக பயன்படுத்துவதாகவும் தான் எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது.
ஒரு வருடத்துக்கு முன்னர் அந்த ஜித்தா பாலத்தை கீழே இருந்து பிபிசியிடம் பேசிய இலங்கையர்கள் தெரிவித்த ஒரு கருத்துதான், இந்திய தூதரகம் அதுபோல பங்களாதேஷ் தூதரகம் இது போன்ற மற்ற நாடுகளின் தூதரகங்கள் அவர்களுடைய பிரஜைகளை மிகவும் விரைவாக நாட்டுக்கு அனுப்புகிறது, இலங்கை தூதரகம் மிகவும் தாமதமாக இயங்குகிறது என்று.
அப்படி சம்பூர்ணமாக மறுக்கின்ற, ஏனென்றால் டிடென்ஷன் கேம்புக்குள் உள்ளுக்கு அனுமதிக்கிறதுக்கு அந்த அதிகாரிகள் ஓகே பண்ணினால் தான் உள்ளுக்கு எடுப்பார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் பாதையில் தான் இருக்க வேண்டும். இந்த பொது மன்னிப்புக்கு முன்பதாக இலங்கை தூதருக்கு மாத்திரம் தான் முடிந்தது, ஒரு கிழமைக்கு 100-150 பேர்களை உள்ளுக்கு அனுமதிச்சு அதன் மூலம் மக்களை நாட்டுக்கு அனுப்பியிருந்தேன்
என்றார் ஜித்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் முதன்மைச் செயலாளர் MBM ஜருக்.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். பன்னாட்டு குறிப்புகள் நிறைவு பெறுகின்றன.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய மற்றும் இலங்கை குறிப்புகள். இந்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் இந்தியாவில் 5 கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெட்ரோல் நிலையங்கள் மூலம் விற்கும் சோதனை ரீதியான திட்டத்தை நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் விஸ்தரித்திருக்கிறது. இது குறித்த செய்தி ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் பெட்ரோல் நிலையங்கள் மூலம் 5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்யும் பரிச்சார்த்த ரீதியான திட்டத்தை நாட்டின் அனைத்து பெட்ரோல் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. சோதனை முயற்சியில் துவக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து விரிவுபடுத்துவதற்கான அனுமதியை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி வழங்கியுள்ளார். கடந்த அக்டோபர் 5 இந்தியாவில் தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை மற்றும் பெங்களூர் ஆகிய 5 சோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையங்களில் மட்டும் சிறிய அளவிலான 5 கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு விற்பனை துவங்கப்பட்டது. மானியம் இல்லாமல் சந்தை விலைக்கே விற்கப்படும் இவற்றை பெற தனிநபரின் அடையாள அட்டையே போதுமானது எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த விற்பனைக்கு கிடைத்த நல்ல வரவேற்பை அடுத்து நாடு முழுவதும் உள்ள 47,000 பெட்ரோல் நிலையங்களுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. இந்தியாவில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள 5 தில்லி, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களிலும் உடனடியாக இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்தார். முதல் முறை இந்த திட்டத்தின் மூலம் 5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வாங்க முறையான ஆவணங்களுடன் திரும்பி பெறக்கூடிய வைப்புத் தொகையாக ₹1,000 செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் இந்த சிறிய எரிவாயு சிலிண்டர்களை விற்கும் போது அதற்கான விற்பனை விதிகளை சரியாக கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற பெட்ரோலிய நிறுவனங்கள் தொடங்கியுள்ள இந்த திட்டத்தின் மூலம் மானிய விலைக்கு விற்கப்படும் எரிவாயு சிலிண்டர்களை முறைகேடாக அதிக விலைக்கு சிலர் விற்பதை தடுக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அவசர தேவைக்கும் விழா காலங்களிலும் பொதுமக்களுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் அவர்கள் கூறினர். எரிவாயு சிலிண்டர்களுக்கு மானியம் வழங்குவதால் மத்திய அரசுக்கும் பெட்ரோலிய நிறுவனங்களுக்கும் அதிக அளவில் நஷ்டம் ஏற்படுவதாக மத்திய அரசு கூறி வரும் நிலையில் இந்த திட்டம் அறிவிப்பு வெளிவந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியிலிருந்து ஜெயபிரகாஷ். இனி இலங்கை குறிப்பொன்று. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் 30 இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. இது குறித்த செய்தி குறிப்பொன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடகடலில் கச்சதீவுக்கு அருகில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த 30 மீனவர்களை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். இந்த தகவலை கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
நேற்றிரவு இலங்கை கடற்பரப்பினுள் வந்திருந்த 7 இந்திய படகுகளையும் அவற்றிலிருந்து 30 இந்திய மீனவர்களையும் நாங்கள் கைது செய்திருக்கின்றோம். கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிப்பதற்காக இவர்கள் காங்கேசன் துறை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்றார் கடற்படை பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுலசூரி அவர்கள். இது தொடர்பில் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த மீனவர்கள் இன்று முன்னிரவு அளவில் தங்களிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டு எம்மிடம் பாரப்படுத்தப்பட்ட 7 இந்திய படகுகளில் 30 மீனவர்களை எமது திணைக்களம் பாரம்படுத்தி அவர்களுடைய வழக்கு தகவல் கவனிக்க மேற்கொண்டிருக்கின்றது. அவர்களை இன்று இரவு அல்லது நாளை காலையிலே நாங்கள் அவர்களை கோர்ட்டுக்கு பாரப்படக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவேயும் நாங்கள் இது போன்ற 6 வழக்குகளை பிடித்திருக்கின்றோம். அவருடைய வழக்கு 2 வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது விளக்கமையில் வைக்கப்பட்ட பின் விடுதலை செய்யப்பட்டு வந்தார்கள். தற்பொழுது அதே போல விளக்கமையில் அதே நேரத்திலே அந்த படகினுடைய உரிமையாளர்கள் நாட்டிலே இல்லை, இங்கே தொழிற்சியை வருபவர்கள் சாதாரண அப்பாவி கருத்துள்ளார்கள். அந்த வகையிலே படகு உரிமையாளர்களை வரும்படியாக நீதிமன்றம் பணித்துள்ளது. படகுகள் தடுத்து வைக்கப்பட்டு வருகின்றது
என்றார் யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி அவர்கள். இதேவேளை தமிழக மீனவர்களின் வருகையினால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களின் கடல் வளங்கள் அளிக்கப்படுவதாகவும் இதனை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமால் ஹெட்டியாரச்சி அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்தார். ராஜதந்திர ரீதியில் இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் இதனை உணர்ந்து செயற்படுவதாக தெரியவில்லை. அவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தின் உள்ளே அனுமதியின்றி பிரவேசித்து அங்குள்ள கடல் வளங்களை அழித்து வருகின்றார்கள். இது விடயம் தொடர்பில் அவ்வப்போது இந்திய மத்திய அரசாங்கத்துடன் எமது அரசாங்கம் தொடர்பு கொண்டு பேச்சுக்களை நடத்தி வருகின்றது. அந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் நல்ல முறையில் நடைபெற்று வருகின்றன. இந்திய மத்திய அரசாங்கமும் வேண்டிய ஒத்துழைப்பை எமக்கு வழங்கி வருகின்றது. ஆனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் இப்படி அடிக்கடி அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்து வருகின்றார்கள் என்றார் கடற்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமால் ஹெட்டியாராச்சி அவர்கள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுபவர்கள் நீதிமன்றத்தின் ஊடாக விடுதலை செய்யப்படுகின்ற அதேவேளை அவர்களுடைய படகுகள் தடுத்து வைக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்திய கடற்பரப்பினுள்ளே அத்துமீறி பிரவேசிக்கின்ற இலங்கை மீனவர்களும் இந்திய கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 88 இலங்கை மீனவர்களும் அவர்களுக்கு சொந்தமான 18 படகுகளும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் நிமால் ஹெட்டியாராச்சி அவர்கள் தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை நிகழ்ச்சியில். அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் தோல் புற்றுநோயை எளிமையாகவும் விரைவாகவும் கண்டுபிடிக்கத்தக்க இரத்த பரிசோதனை ஒன்றை தாங்கள் வடிவமைத்திருப்பதாக தண்டி பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கும் செய்தியை பார்க்கலாம். இது குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
சருமத்தில் உருவாகும் புற்றுநோய் உடலின் மற்றொரு பொருளுக்கும் பரவிவிட்டதா என்பதை கண்டறிய புதிய இரத்த பரிசோதனை ஒன்று பிரிட்டனின் தேசிய புற்றுநோய் ஆய்வுக்கழகத்தின் மாநாட்டில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. மெல்லனோமா எனப்படும் உடலுக்குள் கருங்கட்டிகளை உருவாக்கும் புற்றுநோய் பரவ ஆரம்பித்துவிட்டால் அதனை கண்டுபிடிப்பதோ அடையாளம் காண்பதோ அல்லது சிகிச்சை வழங்குவதோ இன்றைய நிலையில் மிக மிக கடினம். ஸ்காட்லாந்தின் டண்டி பல்கலைக்கழகத்தின் மருத்துவ ஆய்வாளர்களின் ஆய்வின்படி இரத்தத்தில் உள்ள TFP12 என்ற மரபணுவின் அளவை அறிந்தால் பதில் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. டண்டி பல்கலைக்கழகத்தில் புற்றுநோய் நிபுணராக கன்சல்டண்டாக பணியாற்றும் எழுத்தாளர் டாக்டர் டிம் குரூக்கின் கருத்துப்படி மெலனோமா கருங்கட்டி புற்றுநோய் பரவுதலை கட்டுப்படுத்தல் மிக பெரும் சவாலாகும் என்று கூறியிருக்கிறார். சரியான ஒரு இரத்த பரிசோதனை மூலம் நோய் எவ்வளவு தூரம் பரவியிருக்கிறது அல்லது எவ்வளவு தூரம் பரவ ஆயத்தமாகிறது என்ற ஆரம்ப எச்சரிக்கைகளையும் பெற முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் தேவையான முக்கிய தகவல்கள் இப்போது கிடைப்பதை விட மிக துரிதமாகவே கிடைக்க இந்த இரத்த பரிசோதனை வழிபடுகிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன். அடுத்து நாய்கள் வாலாட்டும் விதம் குறித்து ஆராய்ந்த ஆய்வாளர்கள் சில சுவாரஸ்யமான முடிவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது நாய்கள் வலது பக்கம் வாலாட்டினால் அவை மகிழ்ச்சியாக இருப்பதாக அர்த்தம். அதுவே இடது பக்கம் வாலாட்டினால் அவை மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாம். இப்படியான சுவாரஸ்யமான ஆய்வின் முடிவுகள் குறித்து பிபிசியின் ரிபெக்கா மொரேலின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சீவகன்.
நாய் வாலையாட்டுவது ஏன்? மனிதரை பார்த்து நாய் வாலையாட்டினால் அது நம்மை நட்புடன் எதிர்கொள்கின்றது என்ற அர்த்தம். ஆனால் நாய் வாலையாட்டுவது வெறுமனே நட்பை தெரிவிப்பதற்காக மாத்திரம் அல்லவாம். அது வாலை எப்படி ஆட்டுகின்றது என்பதை பொறுத்தும் அதன் உணர்வுகள் வேறுபடுகின்றனவாம். குறிப்பாக இன்னும் ஒரு நாயை பார்த்து ஒரு நாய் வாலையாற்றுவதன் மூலம் தனது உணர்வுகளை வெளிப்படுத்துமாம். அதாவது வாலை வலதுபுறமாக ஆட்டினால் அது நட்பு என்றும், இன்னொரு நாயை பார்த்து அது இடதுபுறமாக வாலையாட்டினால் அது வெறுப்புடன் அதனை பார்க்கின்றது என்றும் அர்த்தமாம். மனிதரின் மூளையை எடுத்துக்கொண்டால் அதன் வலது மற்றும் இடது பகுதிகள் வெவ்வேறான உணர்வுகளுக்கு பொறுப்பானவை என்று கூறுகின்றார் ட்ரென்டோ பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் துறை பேராசிரியரான ஜார்ஜியா வலோட்டிகரா. இந்த விஷயம் குறித்து ஏனைய விலங்குகளிலும் சோதித்து பார்க்க அவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள். மனிதரைப் போல நாய்களிலும் வலது பாக மூளை உடலின் இடது பகுதியையும் இடது பாக மூளை உடலின் வலது பகுதியையும் கட்டுப்படுத்துவதாக அவர்கள் கூறுகின்றார்கள்.
பிபிசியின் ரிபெக்கா மொரேலின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரத்னம் சீவகன். அடுத்து கருவில் இருக்கும் சிசு டவுன் சிண்ட்ரோம் எனப்படும் மரபணு குறைபாட்டுடன் பிறக்குமா என்பதை கண்டறிவதற்கான எளிமையான இரத்த பரிசோதனை ஒன்று இங்கே இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் ஜேம்ஸ் கல்லஹரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் விமல் சொக்கநாதன்.
ஒரு குழந்தை பிறக்கும்போது உடல் வளர்ச்சி குன்றி அல்லது மன வளர்ச்சி குன்றி பிறந்தால் அது டவுன்ஸ் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தை என்று குறிப்பிடப்படுகிறது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி ஒரு மரபணு குறைபாட்டை கண்டுபிடித்தவர் டாக்டர் ஜான் டவுன் என்ற பிரிட்டிஷ் மருத்துவர். எனவே அவர் பேர்தான் இந்த நோய்க்கு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குழந்தை பிறந்த பிறகு அதன் குறைபாட்டை கவனிப்பதை விட அது பிறக்கும் முன்னரே வயிற்றில் கருவாக இருக்கும்போதே இந்த நோய் இருக்கிறதா என்று அறிவது இப்போதைய முறை. பிரிட்டனில் ஆண்டுதோறும் 750 குழந்தைகள் இந்த டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டோடு தான் பிறக்கின்றன. மருத்துவமனைக்கு மாதாந்த பரிசோதனைக்கு வந்து கொண்டிருக்கும் கர்ப்பிணி தாய்மார் எல்லோருக்குமே இந்த சோதனை வழங்கப்படுகிறது. கர்ப்பிணியின் வயது, அவருடைய வயிற்றில் மேற்கொள்ளப்பட்ட அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆகியவற்றின் அடிப்படையில் இவருக்கு பிறக்கவிருக்கும் குழந்தை டவுன் சிண்ட்ரோமுடன் பிறக்கும் அபாயம் இருக்கிறது என்று தென்பட்டால் கர்ப்பிணியின் மீது உள்ளக சோதனை ஒன்று நடத்தப்படுகிறது. அதாவது ஊசி ஒன்று உள்ளே அனுப்பப்பட்டு குழந்தையை சூழ்ந்திருக்கும் நீர் அல்லது கலங்களின் ஒரு பகுதி சோதனைக்காக வெளியே எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது. இதில் உள்ள ஆபத்து என்னவென்றால் இந்த சோதனை முறையின் மூலம் 100 பெண்களில் ஒருத்திக்கு கர்ப்பம் கலைந்து விடுகிறது என்பதாகும். எனவே உள்ளே எதுவும் அனுப்பப்படாமல் தவிர்த்து டவுன் சிண்ட்ரோம் அறிகுறிகள் உள்ளனவா என்று கண்டுபிடிக்கும் விசேஷ இரத்த பரிசோதனை ஒன்று பிரிட்டிஷ் NHS அரசாங்க மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட இருக்கிறது. லண்டனில் கிரேட் ஓமன் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பல ஆய்வுகளின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த இரத்த பரிசோதனையின் மூலம் உள்ளக பரிசோதனைகள் தவிர்க்கப்படும், கருச்சிதவு ஆபத்தும் அகற்றப்படும். டவுன் சிண்ட்ரோம் என்பது குரோமோசோம் 21 எனப்படும் மரபணுவை இருமுறை மும்முறை தானாக பிரதி பண்ணுவதால் தானாக கோப்பி பண்ணுவதால் ஏற்படும் ஒரு மரபணு குறைபாடாகும். கருவை சூழ்ந்துள்ள நீரில் DNA மரபணு துகள்கள் சிறிய அளவேனும் காணப்படுகின்றனவா என்று கண்டுபிடிக்கிறது இந்த புதிய இரத்த பரிசோதனை. பிரிட்டிஷ் தனியார் மருத்துவமனைகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த இரத்த பரிசோதனை 100% நம்பகரமானது என்று பெருமையுடன் கூறியிருக்கிறார் இந்த ஆய்வு பரிசோதனையின் நாயகி கிரேட் ஓமன் ஸ்ட்ரீட் பேராசிரியை லின் சிட்டி அம்மையார்.
பிபிசியின் ஜேம்ஸ் கல்லாரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் விமல் சொக்கநாதன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் தலைப்புச் செய்திகள்.
உலகின் மிகச்சிறந்த ஓவியர்களின் சுமார் 1500 ஓவியங்கள் மியூனிக் நகரில் ஒரு வீட்டிலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை தெற்கு ஜெர்மன் அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பிய முதலாவது ஆசிய நாடாக வரும் நோக்கத்தில் இந்தியா செவ்வாய் கிரகத்திற்கு தனது முதலாவது விண்கலத்தை இப்போது அனுப்பி வைத்திருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.